அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 19 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
முதல் வாசகம் சாலமன் ஞானம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 6-9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்றுபோல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ் பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 33.
இரண்டாம் வாசகம் அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 வசனங்கள் 1-2 மற்றும் 8-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். அபிரகாம் தாம் அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து உரிமை பெறாக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோவுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. அபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக் கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவில் 2 காவல் வேளையில் வந்தாலும் 3 காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியாளர் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்தந்த செயலை அந்தந்த காலத்தில்தான் செய்ய வேண்டும். அப்படி காலம் வாய்க்காத போது அதற்காக காத்திருந்து அதை செய்து முடிக்க வேண்டும். காத்திருப்பதற்கு நமக்கு நீண்ட பொறுமை இருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு காத்திருந்து நினைத்த செயலை முடிக்கும்போது அதில் வெற்றியும் உயர்வும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எனவே காத்திருப்பதிலும் ஒரு சுகமுண்டு. காத்திருப்பதிலும் பல வகை உண்டு. பேறுகால தாய் குழந்தையை பெற்றெடுக்க காத்திருக்கிறாள். மாணவன் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறான். படிப்பை முடித்த இளைஞன் வேலைக்காக காத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றிற்காக காத்திருக்கின்றார்கள். இங்கு ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேற்கூறியவர்களெல்லாம் தாங்கள் காத்திருக்கும் காலத்தில் எதையாவது செய்து கொண்டும் தயாரித்துக் கொண்டும் விழிப்பாயிருந்து செயல்பட்டும் கொண்டிருப்பார்கள். காலம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்துவிட்டால் காலம் வருவதே நமக்கு தெரியாது. பின் காலத்தை தவற விட்டுவிட்டு மனம் வருந்திக் கொண்டிருப்போம். காற்றிருக்கும்போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். காலம் வாய்க்கும் போதே செய்து முடிக்க வேண்டும். எனவே காத்திருப்பது என்பது சுமையல்ல, அதை சுகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு இதைத்தான் மைய செய்தியாக எடுத்துரைக்கிறது. தலைவனிடம் வேலை செய்யும் எந்த பணியாளனும் தலைவனின் பார்வையிலே இருந்தால்தான் தலைவனுடைய நன்மதிப்பை பெறுவான். அதாவது தன் ஊழியன் தனக்காகவே பணி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தலைவனுடைய எதிர்பார்ப்பு. அதைவிட மேலாக தலைவன் வெளியூர் சென்று விட்டால் அவன் வரும் வரை வீட்டையும் காட்டையும் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். எனவேதான் எப்போது திரும்பி வருவான் என்பதை ஊழியனுக்கு சொல்ல மாட்டான். எனவே ஊழியன் தன் தலைவனின் பணியை செய்து கொண்டு அவர் எப்போது வருவார் என்று காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் எப்போது வந்தாலும் அவனுக்கு தங்க இடமும் அவரை கவனிக்க தானும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் தலைவன் தன் ஊழியனை மெச்சி அவனுக்கு பரிசளிப்பான். அடுத்ததாக, தலைவன் வருவதற்கு முன் அவரை வரவேற்க அவன் பல நல்ல செயல்களை செய்து காத்திருக்க வேண்டும். அதைத்தான் இயேசுவின் நற்செய்தியின் முதல் பகுதியில் சொல்லுகின்றார், உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் என்கிறார். அடுத்து, தலைவனுக்காக காத்திருக்கும் ஊழியன் வெறுப்போடல்லாமல் இன்முகத்துடனும் ஆவலுடனும் காத்திருப்பதை காணும் தலைவன் அவனை அதிகம் போற்றுவார். தாயுமானவர் இறைவனின் தாளை அடைவதற்காக எப்படியெல்லாம் காத்திருந்தார் என்பதை இந்த பாடலிலே விளக்குகிறார். நீக்கி மலக்கட்டறுத்து நேரே வெளியில் எம்மை தூக்கி வைக்கும் தாளை தொழுதிடும் நாள் என்னாளோ. தன்னுடைய மலமாகிய பாவக்கட்டுகளை வேறறுத்து தன்னை வாழ்வில் உயர்த்தும் இறைவனுடைய தாள்களை தொழ வேண்டி அந்நாள் தனக்கு எப்போது வரும் என்று ஏங்கி பாடுகின்றார். இன்று நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காண்கின்ற வகையிலும் காண முடியாத நிலையிலும் நம்மை தேடி வருகின்றார். காண முடியாத நிலையில் அன்றாட வழிபாட்டு கொண்டாட்டங்களின் வழியாக நம்மை தேடி வருகின்றார். காணக்கூடிய வகையில் நாம் சந்திக்கும் அன்றாட கூலிகள், பிச்சை கேட்போர், அழுது கொண்டிருப்போர், பயணம் செய்வோர், பசியோடு இருப்பவர், இவர்கள் வழியாக நம்மை தேடி வருகின்றார். நாம் தான் அவரை சந்திக்கவும் வரவேற்கவும் தயாரிப்பும் ஆவலும் இல்லாமல் இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் நம்மை தேடி வந்தாலும் நம் கண் பார்வை மறைக்கப்பட்டு அவரை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. அப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் நாம் எப்படி அவருடன் பந்தி அமர முடியும்? துவக்க திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் ஜபத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஈடுபட்டு வாரும் ஆண்டவரே வாரும், விரைந்து வாரும் என்று ஆவலுடன் ஆண்டவரின் வருகைக்காக தயாரிப்புடன் காத்துக் கொண்டிருந்தார்கள். நம்மில் பல பேர் தவறாக நினைத்து காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு சாவு இறுதி நாளில்தான் வரும். எனவே இளமையில் இருப்பதை உண்டு குடித்து மகிழ்ந்திருக்கலாம். சாகும்போது மனந்திரும்பி மன்னிப்பு பெறலாம் என்று நினைக்கின்றோம். வாழும்போது இறைவனை நினைக்காதவன் சாகும்போது எப்படி அவரை நினைக்க முடியும்? சாகும்போது நம்முடைய எண்ணமெல்லாம் இவ்வளவு சொத்தையும் விட்டுவிட்டு போகிறோமே, ஏன் இந்த சாவு என்று மிகவும் மனம் வெறுத்தும் வெதும்பியும் காணப்படுவோமே ஒழிய இறைவனை சந்திக்க தயாராக இருக்க மாட்டோம். எனவே ஆண்டவரை சந்திக்க விழிப்புடன் ஆவலுடன் காத்திருப்போம். எவ்வாறு குள்ளனாகிய சக்கையோ ஆண்டவரை காண வேண்டும் என்பதற்காக மரத்தில் ஏறி காத்துக் கொண்டிருந்தானோ, அதுபோல நாமும் ஆண்டவருக்காக காத்திருப்போம். அப்போது சக்கேவியின் ஆவலையும் காத்திருப்பையும் அறிந்த இயேசு அவனை தேடிச் சென்று அவன் வீட்டில் உணவருந்தியது போல நம்மையும் ஆண்டவர் தேடி வந்து சந்தித்து நமக்கு வாழ்வு என்னும் பரிசை வழங்குவார். அதேவேளையில் காத்திருப்பது என்பது கொஞ்ச நேரத்திற்கோ கொஞ்ச நாளைக்கோ மட்டுமல்ல, செயல் முடிக்கும் வரை ஆண்டவரை சந்திக்கும் வரை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எட்வர்ட் தன் மாமா துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து கல்கத்தா போகும் வழியில் இரவில் ரயில் நிலையத்தில் அவரை சந்திக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தான். ரயில் சரியான நேரத்திற்கு வர அரை மணி நேரம் காலதாமதமாகிவிடவே, சரி பக்கத்தில் இருக்கும் தன் நண்பன் வீட்டிற்கு சென்றுவிட்டு வரலாம் என்று போய்விட்டான். அவன் போன 20 நிமிடத்தில் ரயில் வந்துவிட்டது. மீண்டும் அவன் வருவதற்குள் ரயில் போய்விட்டது. அரை மணி நேரம் வந்து பார்த்த எட்வர்ட் ரயில் வந்து போய் விட்டதை அறிந்து பெருத்த ஏமாற்றம் அடைந்து கண்ணீரோடு வீடு சேர்ந்தான். இனிய இதயங்களே, நம்முடைய தெய்வம் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாது. எனவே விழிப்பாயிருந்து காத்திருப்போம். காத்திருப்பது சுமையல்ல, சுகமானது என்பதை ஏற்றுக்கொள்வோம்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளர செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள் ஏழைகள் வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
காலமும் வாழ்வினிலே இயேசுவே
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.